தமிழில் எம்டன் மகன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து நாசர் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவாக இருப்பாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரியே இந்த கதையிலையும் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து சபாபதி. சபாபதி வந்து அன்றைக்கி வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு மணி ஆர்டர் ஏதாவது வந்துதா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து இல்லைன்னு சொல்லவும் தேதி 5 ஆகுது, 1ஆம் தேதியே சம்பளம் கொடுத்துருப்பாங்க, இன்னும் பணம் அனுப்பாமல் என்ன பண்ணுறானோ தெரிலையே இந்த கழுத அப்படின்னு அவரோட பையனை வந்து திட்டிக்கிட்டே ராட்டை இருக்குல்ல இந்த காந்தி கூட நூல் நெய்யறதுக்கு வச்சுருப்பார்ல, ஸோ அதை எடுத்து நூல் வந்து நெய்ய ஆரம்பிக்கிறாரு. சபாபதிக்கு வந்து இதுதான் வேலையே. இந்த தொழில் செஞ்சு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து வேற யாரும் இல்லை, அவரே தான். ஏன்னா சபாபதிக்கு வந்து கோபம் அவ்வளோ வரும், எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறது, அப்புறம் வந்து ரொம்ப வீராப்பு காட்டுவார், கண்ணாப்புனான்னு திட்டுவார் கோபம் வந்தால், அதுக்கப்புறம் என்ன நடக்குது அதெல்லாம் யோசிக்கவே மாட்டார். இது எல்லாம் சேர்ந்து தான் சபாபதி வந்து இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமைக்கு காரணம். இவர் யங் ஏஜில் ஒரு 25 வயசு இருக்கும் போதெல்லாம் வந்து எல்லோரும் வேலைக்கு போவாங்க, இவர் வேலைக்கு போகாமல் வந்து காந்தியோடு சேர்ந்து போராட்டம் பண்ணுறது, சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி வந்து சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்தார். இது வந்து இவங்க வீட்டில் வந்து சுத்தமாகவே பிடிக்கல, என்ன பையன் இப்படி பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க அப்பா வந்து நினச்சிட்டு இருந்தார். பட் சபாபதியோட அப்பா வந்து பயங்கர வந்து வசதி. இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளில் வந்து அந்த காந்திய இயக்கத்திலேயே வந்து இன்னொரு பொண்ணு ராமாபாயின்னு இருக்குது, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு வந்து வேறு ஜாதி பொண்ணு, அதனால் சபாபதி வீட்டில் வந்து அந்த கல்யாணத்துக்கு எதிர்ப்பு இருந்தாலும் வந்து இவர் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க அப்பா வந்து நீ இனிமேல் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, வெளில போ, உனக்கு சொத்தில் 1 பைசா கிடையாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இவ்வளோ நாள் வந்து அப்பா காசில் போராட்டம் அது இதுன்னு வேலைக்கே போனதில்லை, ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணிட்டார். வேறு வழியே இல்லாமல் சரி இனிமேல் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நம்ம வேலைக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டட மேஸ்திரி வேலைக்கு போகிறாரு. ஒரு 2-3 மாதம் ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு, ஃபேமிலியும் கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பழையபடி கொடி போராட்டம் இப்படின்னு இறங்க ஆரம்பிச்சிடுறாரு, வேலைக்கே போகிறதில்ல. இதே மாதிரியே போகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் அடுத்தடுத்து 2 குழந்தைங்க பிறக்குது. அப்போவுமே வந்து சபாபதி வந்து வீட்டு நிலைமையை பற்றி யோசிக்காமல் அவர் இஷ்டத்துக்கு போராட்டத்துக்கு போகிறது இந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. வீட்டில் வந்து பயங்கர பண கஷ்டம். இந்த பேக் டு பேக் 2 குழந்தைங்க பிறந்தோடனே 2வது குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அவரோட ஒய்ஃப் ராமாபாய் வந்து இறந்துடுறாங்க. இப்போ 2 கை குழந்தைய வச்சுக்கிட்டு இவரால் வந்து சமாளிக்கவே முடியல. இதுக்கு நடுவில் எத்தனையோ தடவை வந்து சபாபதியோட அப்பா அம்மா வந்து வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொந்தக்காரங்க மூலமாக சமாதானம் பேச நிறைய பேர் அமிச்சாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சபாபதி வந்து பயங்கர கோபம் வீராப்பு இதெல்லாம் உள்ளவர். அவரை போய் இப்போ கூப்பிட்டவும் அவர் வந்து யாருக்கு வேணும் அவர் சொத்து, அவர் சொத்துலாம் எனக்கு வேணாம், அன்றைக்கி என்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னார்ல, நான் இனிமேல் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டு பக்கம் போகவே இல்லை. இருந்தாலும் 2 கை குழந்தைய வச்சுட்டு இவரால் சமாளிக்க முடியலையேன்னு மறுபடியும் 2வது தரமாக ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. அதுதான் வந்து பர்வதம். இவரோட முன்கோபம் வீராப்பு இது எல்லாமே வந்து சபாபதியோட குழந்தைங்களை பயங்கரமாக பாதிச்சுது. கிட்டத்தட்ட அந்த எம்டன் மகனில் நாசர் வந்து அப்படி தான் இருப்பார், கொஞ்சம் கூட அன்பாகவே பேச மாட்டார், எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நம்ம தான் பசங்களை நல்லா வளர்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சபாபதியும் இருந்தார். ஒரு நாள் என்னாச்சுன்னா இவரோட மூத்த பொண்ணு வந்து வயசுக்கெலாம் வந்துட்டாங்க, நல்லா தோளுக்கு மேலே வளர்ந்த பொண்ணு, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, சண்டை, இவரும் திட்டியிருக்காரு, அவங்களும் ஏதோ பேச சண்டை முத்தி போய் பொண்ணுன்னு கூட பார்க்காம, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பலார் பலார்னு அரைஞ்சிடுறாரு. அடினா அடி, அப்படி ஒரு அடி, பயங்கரமாக அடிச்சிடுறாரு பொண்ணுன்னு கூட பார்க்காம. இது நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்குது. ஸோ இப்படி பொண்ணு செத்தும் கூட தன்னோட அந்த கோபத்தை கொஞ்சம் கூட சபாபதி குறைச்சிக்கவே இல்லை. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா சரி பொண்ணையே பறி கொடுத்துட்டாரு, இனிமேல் இவன் மாறுவான் அப்படின்லாம் நினச்சாங்க. பருவதமும் அப்படி தான் நினச்சா. ஆனால் வந்து இவர் கொஞ்சம் கூட அவரோட சுபாவத்தை விட்டு மாறவே இல்லை. எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க சரி இனிமேல் இவர் இப்படி தான் போகல அப்படின்னே முடிவு பண்ணிட்டாங்க. பொண்ணு செத்ததுனால அடுத்து பையனை வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாரு. பையனை வந்து எதிர்த்தே பேசக்கூடாது, தன்னை தான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், அவன் விருப்பத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது, ரொம்ப அப்படியே மிலிட்ரி மாதிரி பையனை வந்து வளர்க்குறாரு. இப்படியே வளர்த்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிக்க வச்சிடுறாரு. எஸ்எஸ்எல்சிக்கு அப்புறம் இவரே தான் விருப்பப்பட்டு டீச்சர் ட்ரைனிங் படி அப்படின்னு சொல்லி டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து விட்டு, இப்போ டீச்சர் ட்ரைனிங் முடித்து அவனுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வாத்தியார் வேலை கிடச்சிருச்சு. அப்பாடா, இது வரைக்கும் அப்பா பிடியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த பையன் இப்போ தான் வேலை கிடச்சி வெளியூருக்கு வேலைக்கு போகிறான், பாண்டிச்சேரிக்கு. அதனால் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இவர் தான் போன மாதம் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு பார்த்து இவனுக்கு தங்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. முதல் மாதம் சம்பளம் வந்தோடனே சம்பளத்தை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. வந்து இப்போ ஒரு மாதம் ஆகுது, தேதி 5 ஆயிடுச்சு, இன்னும் பையனும் வரல. பணமும் மணி ஆர்டரில் அனுப்புவான் அப்படின்னு நினச்சாரு, அதுவும் அனுப்பலை. அதனால் வந்து பையனை திட்டிக்கிட்டே இருக்கார். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, எப்படி வீடை ரன் பண்ணுறது, அப்பாக்கிட்ட காசு இருக்குமா இருக்காதா, போன தடவை நான் அவ்வளோ சொல்லிட்டு வந்திருக்கேன், இன்னும் அவன் பணம் அனுப்பாமல் இருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டே அவர் ஒய்ஃபை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எழுத்த வீட்டில் போய் ஒரு 5 ரூபா கடன் வாங்கிட்டு வா, இந்த கழுதையை வந்து என்னென்னு போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இவனால் பாரு நமக்கு வந்து இது ஒரு தண்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ரூபாயை வாங்கிக்கிட்டு இவனை என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி ஊர்லேருந்து பஸ் ஏறுறாரு. இங்கே நம்ம சபாபதியோட பையன் மணிவேல் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கையில் வந்து முழுசாக ஒரு 10 ரூபாயை கூட அவன் பார்த்ததே இல்லை. எதுக்கெடுத்தாலும் அப்பாட்ட தான் போய் காசு கேட்கணும், அப்பாவும் காசு இல்லைம்பாரு, அப்படி இல்லையா அதிகமாக செலவு பண்ண முடியாது, இந்த மாதிரி அப்பாவோட கட்டுப்பாட்டிலேயே வளர்ந்தவன், ரொம்ப வறுமையிலேயே இருந்தவன். இப்போ முதலாக அப்பாவை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு வந்து தனியாக ஒரு மாதம் ஜாலியாக வேலை பார்த்து கையில் வந்து 200 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கான். இது வந்து சுதந்திரம் வாங்குறப்ப நடக்கிற கதைன்னு வச்சிங்களேன். ஸோ அப்போலாம் வந்து 200 ரூபாங்கிறதே பெரிய காசு. ஸோ 200 ரூபா வாங்கியிருக்கான், கவர்மெண்ட் ஸ்கூல் ஜாபு, அவனுக்கு வந்து இந்த ஜாபும் பிடிச்சிருக்கு, அப்பாவோட தொல்லையும் இல்லை அப்படிங்கவும் இந்த ஒரு மாதம் வந்து பயங்கர சந்தோஷமாக இருந்திருக்கான் மணிவேல். இந்த சம்பளம் வாங்கின உடனே நேராக டவுனுக்கு போகிறான். போய் ஹோட்டலில் தனக்கு பிடிச்ச மாதிரி பயங்கரமாக சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக ட்ரெஸ்ஸு கடைக்கு போய் விதவிதமாக ட்ரெஸ் எடுக்கிறான். இவன் வறுமையில் இருந்ததுனால ட்ரெஸ்ஸும் வந்து பெருசாக இவன் நல்லா போட்டதில்லை. அப்படியே நல்ல ட்ரெஸ் போட்டாலும் அப்பா வந்து இந்த கதர் சட்டை, கதர் வேஷ்டி இப்படி தான் எடுத்து கொடுப்பாரு. இந்த பேண்ட்டு சட்டை இதெல்லாம் போட்டதே இல்லை. உள்ளே போய் விதவிதமாக ட்ரெஸ் எடுக்கிறான். ட்ரெஸ் எடுத்துகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். கையில் வந்து கொஞ்சம்தான் காசு இருக்குது. இருக்கிற காசை வச்சு இந்த மாதம் வந்து இவன் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வாடகை வேற கொடுக்கணும். ஸோ அதனால் வீட்டுக்கு 1 ரூபா கூட அனுப்ப முடியாது இந்த மாதம். என்னடா இது, இப்படி வந்த காசெல்லாம் செலவாயிடுச்சே, வீட்டுக்கு பணம் அனுப்பணுங்கிறத யோசிக்காமல் இப்படி செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லா காசும் தீர்ந்ததுக்கப்புறம்தான் வந்து மணிவேல் நினச்சி பார்க்குறான். அப்புறம் வந்து சரி, இப்போ வந்து யார்ட்டையாவது கடன் வாங்கி வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிட்டா மறுபடியும் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே அந்த கடனையும் திருப்பி கொடுத்துட்டு நம்மளும் சமாளிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிம்மதியாக அன்றைக்கி நைட்டு வந்து படுத்து தூங்கிகிட்ருக்கான். அடுத்த நாள் காலையில் விடிய காலையிலேயே வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு. அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது, அப்பா குரல் மாதிரி இருக்கேன்னு. ஐயோ, அப்பா வந்து பணம் அனுப்பலேன்னு வீடு தேடி வந்துட்டார் போல், என்ன பண்ணுறதுன்னு தெரிலேன்னு ரொம்ப பயப்படுறான். இவன் கூட வந்து ஒரு டீச்சர் ஒருத்தர் தங்கியிருக்கார், ஒரு சார். ஸோ அவரை தூக்கத்துலேருந்து எழுப்பி, சார் சார் எங்கள் அப்பா தான் வந்திருக்காரு, அவர் ரொம்ப கோபக்காரரு, நான் வேறு பணத்தெல்லாம் இப்படி செலவு பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் அவரை சமாளிங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிவிட்றான் கதவை திறக்க. அவர் கதவை திறந்தோடனே நம்ம ஆள் வந்து நைட்டு பூரா அந்த ட்ராவலில் தூங்கவே இல்லை. அதனால் சபாபதியோட கண் வந்து பயங்கரமாக செவந்திருக்கு, இவன் காசு அனுப்பலைங்கிற கோபமும் கூட. ஸோ அதனால் ஃபேஸை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இவர் வந்து எதுவுமே சொல்லாமல், வாங்க சார், நீங்கள் தான் மணிவேல் அப்பாவா, நான் தான் அவர் கூட வேலை பார்க்குற வாத்தியார் அப்படிங்கவும் இவர்கிட்டலாம் எதுவுமே பேசாமல் நேராக உள்ளே வரார். உள்ளே வந்தோடனே மணிவேல் வந்து எதுவுமே பேசாமல், வாங்கப்பா எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படிலாம் கேட்கவும், நேற்று சாயங்காலமே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தேன், அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு பஸ் இல்லை, அதனால் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து கிடந்துட்டு காலையில் மொதல் பஸ்ஸை பிடிச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ண போயிடுறாரு. எல்லாம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் டிஃபனும் சாப்பிட்டுட்டு மணிவேல் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கான். அப்போ அப்படியே வந்து சபாபதி ரூம் அப்படியே ஒரு நோட்டம் விடுறாரு, எங்கே பார்த்தாலும் வந்து இந்த புது சட்டை பேண்ட்டு அதுக்கப்புறம் புதுசாக வாங்கிட்டு வந்த அந்த ஜவுளி கடை கட்டப்பை இதெல்லாம் இருக்கிறத பார்க்குறாரு. எங்கே புது சட்டை பேண்ட்லாம் எடுத்து போட்டால் அப்பா திட்டு வரோன்னு பயந்துக்கிட்டு இவன் மணிவேல் வந்து உள்ளேந்து பழைய ஒரு கதர் வேஷ்டி கதர் சட்டையை எடுத்து போட்டுட்டு அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் நைஸாக. உடனே வந்து டே அப்படின்னு ஒரு சவுண்டு தான் விட்றாரு. இந்த சிங்கம்லாம் கர்ஜிக்கும்ல அந்த மாதிரி ஒரு பயங்கரமான சவுண்டு அது. உடனே மணிவேல் வந்து பயந்துட்டு அப்படியே என்னப்பா அப்படிங்கிறான், சம்பள பணம் எங்கடா அப்படிங்கிறாரு. அவன் எதுவுமே பேசாமல் திருதர்னு முழிக்கிறான். உடனே வந்து என்னடா பதில் சொல்ல மாட்டேன்னு அவனை அப்படியே சட்டையை பிடிச்சி தரதரன்னு தள்ளிட்டு போய் ஒரு தூணில் சாச்சி அவன் கழுத்தில் கை வச்சு கேட்குறாரு, எங்கன்னு சொல்கிறியா இல்லையா இப்போ அப்படிங்கவும் உடனே அந்த கூட இருந்தார்ல அந்த சார், அவர் வந்து சார் சார் இங்கே ஒரு நிமிஷம் வாங்க, பையன் ஏதோ புதுசாக சம்பளம் வாங்கினோடனே வந்து போய் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வாங்கி பணத்தை செலவு பண்ணிட்டான், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க, நான் வேணால் இப்போ பணம் தரேன், அவன் அடுத்த மாதம் எனக்கு தந்தால் போதும், ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை எதுவும் பண்ணாதீங்க, அவன் வேறு ரொம்ப பயப்படுறான் உங்களுக்கு அப்படின்னு அவர்லாம் சொல்கிறாரு. அதை பற்றிலாம் சபாபதி எதுவுமே காதலையே வாங்கிக்கல. அவனை அப்படியே இந்த பக்கம் ஒரு அறை அந்த பக்கம் ஒரு அறை நாலு அறை அரைஞ்சி அவனை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளிட்டு மணிவேலோட பெட்டியை எடுத்து நோண்டி பார்க்குறாரு ஏதாவது பணம் இருக்கான்னு. புது ட்ரெஸ்லாம் எடுத்து வெளில விட்டேறிகிறாரு. எப்படி தேடி பார்த்தாலும் ஒரு ரூபா கூட இல்லை. வெளில வராரு, இந்த தூக்கி எறிஞ்சதில் ஒரு கூலிங் கிளாஸும் கிடக்கு, தலைவன் வாங்கியிருக்கான். உடனே வந்து சொல்கிறாரு, அங்கே நாங்கள் கூழுக்கே வழி இல்லாமல் இருக்கோம், நீ இங்கே வந்து கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு திரியிறியா அப்படின்னு சொல்லி வெளில ரோட்லேயும் வந்து அவனை போட்டு அடிக்கிறாரு கண்ணாப்புண்ணான்னு. சுற்றி எல்லா கூட்டமும் கூடிடுச்சு. எல்லாரும் எவ்வளவோ சொல்லியும் இவர் கேட்கவே இல்லை. உடனே வந்து கடைசியாக மணிவேல்கிட்ட சொல்கிறாரு, நீ இங்கேருந்து வேலை பார்த்து கிழிச்ச வரைக்கும் போதும், நீ என் கண் பார்வையில் இருந்தால் தான் உருப்பிடுவ, இப்படிலாம் தனியாக வந்தால் நீ உருப்பிட மாட்டே, நீ வேலைக்கும் போவேணாம் எங்கேயும் போவேணாம், நீ கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கையோடு அவனை வந்து வீட்டை காலி பண்ணி அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஊரில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே கஷ்டம், நல்ல வேலை கிடச்சிருக்கு, இப்படி ஏன் அவன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார், எல்லாரையும் வந்து எடுத்தரிச்சு பேசுவார், தான் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்ட்டு போகிறா. ஸோ எதை பற்றியும் இவர் காதில் வாங்கிக்கல. இவனுக்கு வந்து வீட்டிலையே வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 10-15 பசங்களை சேர்த்து விட்றாரு. அதில் அவன் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இப்படி சொல்கிறாங்கல்ல, ஏன் அவனை வந்து அங்கேருந்து வேலையை விட்டு இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு. அதுக்கு சொல்கிறாரு, அவன் வெளியூர்லேருந்து 200 ரூபா சம்பாதிச்சு உருப்பிடாமல் போகிறதுக்கு இங்கே உள்ளூரில் 100 ரூபா சம்பாதிச்சா கூட என் கண் பார்வையில் என் கட்டுப்பாட்டில் இருப்பான், அப்போ தான் அவன் வந்து உருப்பிடுவான் இல்லைனா நாசமாக போயிடுவான் அப்படின்னு சொல்லி மணிவேலை வந்து இவர் கண் எதிர்க்கவே வச்சுருக்காரு. மணிவேலுக்கு என்ன வேலைனா டெய்லி காலைல 6 மணிக்கு எந்திரிப்பான், 6 to 8 பசங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு வந்து அந்த ராட்டை சுற்றுவாங்கல்ல அதில் வந்து ஹெல்ப் பண்ணணும், மறுபடி சாயங்காலம்னா பசங்க வருவாங்க அவங்களுக்கு டியூஷன் எடுக்கணும். இப்படியே தான் அவன் லைஃபு போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியும் அவன் சின்ன வயசுலேருந்து அந்த டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடான லைஃப்பில் தான் இருந்தான். இதுலேருந்து எப்படா விடுதலை கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த வேலை கிடச்சிது, நடுவில் ஒரு மாதம் ஜாலியாக இருந்தான். திருப்பி இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேனு அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. டெய்லி இந்தமாரி வேலை பார்க்குறது எதுவுமே இவனுக்கு பிடிக்கலை. ஆனால் இது எதை பற்றியுமே அவங்க அப்பா கவலைப்படுறதா இல்லை. சரின்னு ஒரு நாள் என்ன பண்ணுறான், நைட்டு சபாபதி தூங்கிட்டுருக்காரு. தூங்கிட்டுருக்கும் போது அவருக்கு தெரியாமல் அவர் ரூமுக்குள்ளே வந்து பெட்டியை நைஸாக திறக்கிறான். பெட்டி திறக்கிற சவுண்டு கேட்டு டக்குன்னு சபாபதி முழிச்சிடுறாரு. முழிச்சிட்டு லைட்டை போட்டு பார்க்குறாரு, என்னடா பண்ணுற அப்படிங்கவும், இல்லைப்பா தண்ணி குடிக்க வந்தவனு, தண்ணி குடிக்க எதுக்கு இந்த ரூமுக்கு வந்த, நீ கிச்சனுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாபதி வந்து அவனை பார்க்குறாரு. திருதர்னு முழிக்கிறான். உடனே வந்து அது என்ன பையில் இங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. அந்த மணியோட வந்து சர்டிஃபிகேட்டு கொஞ்சம் காசு ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது அந்த பையில். உடனே பார்த்துட்டு சொல்கிறாரு, எங்கே வீட்டை விட்டு ஓட போறியா அப்படிங்கிறாரு. அவன் எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்கான். உடனே சபாபதி சொல்கிறாரு, நீ எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, கடைசி வரைக்கும் என் கண் பார்வையில் என் கட்டுப்பாட்டில் நீ இங்கே தான் இருக்கணும், எல்லாம் இந்த சர்டிஃபிகேட் இருக்கிற தைரியத்தில் தானே வீட்டை விட்டு ஓட பார்க்குற, இங்கே கொண்டாத அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டி அந்த சாவியை வந்து அவர் வச்சுக்கிறார். இனிமேல் நீ வந்து தப்பிச்சு ஓடவே முடியாது, உன் சர்டிஃபிகேட் என்கிட்ட தான், உனக்கு வேறு வழியே இல்லை, இங்கே தான் நீ இருந்தாகணும், போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மணிக்கு வந்து தூக்கமே வரல. என்னடா அது லைஃபு இப்படி இருக்குது? ஏன்னா ஆறுதல் சொல்கிறதுக்கு அவங்க அம்மாவும் உயிரோடு இல்லை, அப்பாவும் அன்பு காட்டுறதில்ல. அவனுக்கு வந்து லைஃபே வந்து கடுப்பாக இருக்குது, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நரகத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடுனா போதும்னு நினச்சா இப்படி பண்ணிட்டாரே. நமக்கு இருந்த ஒரே ஒரு சான்ஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு எங்கேயாவது ஓடி போய் வேலை பார்த்து பொழைச்சிக்கலாம் தான், ஆனால் இப்படி சர்டிஃபிகேட்டும் அப்பா கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி மணி அன்னைக்கு நைட்டு பூரா தூங்கவே இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்படியே முழிச்சிட்டே படுத்திருக்கான். இதுக்கப்புறம் இப்படியே ஒரு வாரம் போகுது. மணி அவனோட ரெகுலர் ரொட்டீன், காலையில் டியூஷன் எடுக்கிறது, சாயங்காலம் டியூஷன் எடுக்கிறது, நடுவில் வந்து அந்த ராட்டையை சுற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் போகுது. அப்பா கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலை, அந்த சித்திக்கிட்டையும் எதுவுமே பேசலை, அவன் பாட்டில் அப்படியே இருக்கான். ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் காலையில் பார்த்தா டியூஷன் எடுக்க மணி வரல. இவர் போய் ரூமில் பார்க்குறாரு, அவனை காணும். உடனே ஓடி போய் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பார்க்குறாரு. சர்டிஃபிகேட் பத்திரமாக வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. உடனே சொல்கிறாரு, கழுத எங்கேயாவது ஊர் சுத்த போயிருப்பான், வருவான், வரட்டும் இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வேலையை பார்த்துட்ருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மணி வரவே இல்லை. அதுக்கப்புறம் எவ்வளோ வருஷமாச்சு, இன்னும் மணி வரவே இல்லை. சபாபதி வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டா வந்து பையன் நம்ம கூட தான் இருப்பான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டார். வாழ்க்கைங்கிறது சர்டிஃபிகேட்டுக்குள்ளே அடங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுது. இந்த கதை படிக்கும் போது எனக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட அப்பா தான் ஞாபகத்துக்கு வந்தார். அந்த ஃப்ரெண்டு வந்து நல்லா தான் படிப்பான். அவனை வந்து சப்போஸ் ஃபஸ்ட் ரேங்க் மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், செகண்ட் ரேங்க் எடுத்துட்டான்னு வச்சுப்போம். அவங்க அப்பா வந்து அவன்கிட்ட பேசவே மாட்டார். இவனை வந்து அப்படியே வீட்டுக்கு வெளிலலாம் நிற்க வச்சுருக்காரு ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ வந்து இவனே வந்து அப்புறம் அழுது அப்பா கிட்டே போய், நான் கண்டிப்பாக அடுத்த தடவை மார்க் எடுத்துருவோம்ப்பா, ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கெஞ்சினோம். அதுக்கப்புறமும் அவர் பேச மாட்டார். மறுபடியும் இவன் எப்போ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறானோ அப்புறம் தான் வந்து பேசுவார். இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து பசங்களை நல்லா வளர்க்குறேன் அப்படிங்கிற பேரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எப்போப்பாரு கோபமாக எரிஞ்செரிஞ்சு விழுந்துக்கிட்டு அன்பே காட்டாமல் நிறையா பேர் வளர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பையன் எது பண்ணாலும் நான் அவனை எதுவும் சொல்ல மாட்டேன், அவன் இஷ்டத்துக்கு அவன் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரோட பசங்களுமே வந்து லைஃப்பில் அவ்வளோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அன்பாகவும் இருக்கணும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு ஸ்டோரி பற்றி பேசுவோம். பை.